புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்திய விமானப்படை தினமான இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை ஜெயராஜ் நாடார் மேல்நிலை பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் மற்றும் NCC விமானப்படை பிரிவின் அதிகாரியுமான திரு மணிகண்டன் அவர்கள் இந்திய விமானப்படை மாணவர்கள் அமைப்பும் செயல்பாடும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்க அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கங்க சார்.
புதுகை FM நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். எனது பெயர் மணிகண்டன். நான் மதுரை நாடார் உறவின் முறைக்கு பாத்தியமான ஜெயராஜ் நாடார் மேல்நிலை பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் மற்றும் எங்கள் பள்ளியில் உள்ள NCC விமானப்படை பிரிவின் NCC அதிகாரியாகவும் இருக்கின்றேன்.
ஐயா, நம்மளுடைய இந்திய அளவுல தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை அப்படின்னு மூன்று படைகள் இருக்கு. அதுல இன்னைக்கு இந்திய விமானப்படை தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். முதல்ல இந்திய விமானப்படை அப்படின்னா என்ன, அது எப்ப முதன் முதல்ல துவங்கப்பட்டது, அதை பத்தின ஒரு விரிவான தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா சார். இந்திய விமானப்படை அதாவது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு படைகள் மிக மிக அவசியம். அதுல நம்மளுடைய விமானப்படை வந்து பாத்தீங்கன்னா 1932 அக்டோபர் 8 பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் பேரரசோட ஒரு துணை விமானப்படையாக நிறுவப்பட்டது. 2nd உலக போரில் நமது விமானப்படையின் சேவையை அவங்க பாராட்டி ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சாங்க. பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னாடி 1950 குடியரசு ஆன பிறகு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ற பெயரில், அதாவது இந்த ராயல் அப்படின்ற பெயரை நீக்கிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற பெயரில் வந்து சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட தலைமை, அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி யாருன்னு கேட்டிங்கன்னா 28th தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அப்படின்றவர் தான் இந்திய விமானப்படையோட தளபதியாக இருக்காரு. இந்திய விமானப்படை அப்படின்றதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய வான் எல்லையை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது. முதன்மை நோக்கமே அதுதான், இந்திய வான் எல்லையை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். 2nd பேரிடர் காலங்கள், அதாவது வெள்ளம், இந்த மாதிரியான புயல், சூறாவளி, இந்த காலங்களில் மற்றும் பிற நாடுகளில் ஏற்படக்கூடிய காலங்களில் வந்து மக்களுக்கு உதவி செய்வது, மக்களை காப்பாற்றுவது, இதுதான் வந்து 2nd நோக்கமாக நம்ம செயல்படுத்திட்டு வர்றோம். நம்ம இந்திய விமானப்படையோட தாரக மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா டச் த ஸ்கை வித் க்ளோரி, அதாவது விண்ணை தொடும் புகழ். ஆரம்பத்தில் ஒரு குறைஞ்ச அளவில் விமானங்களை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விமானப்படை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 போர் விமானங்களுக்கு மேலே பல லட்சம் போர் வீரர்களை கொண்டு மிகச்சிறப்பான முதல, அதாவது உலக அளவில் 4th இடத்துல இருக்கும். இன்றைக்கி வந்து ஏர்ஃபோர்ஸில் உலக அளவில் 4th இடத்துல நம்ம இருந்துகிட்ருக்கோம். அந்தளவுக்கு ஒரு புகழை நம்ம கொண்டு இருக்கோம் இந்த விமானப்படையில் வந்து. அதனால தான் டச் த ஸ்கை வித் க்ளோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிற பல நாடுகள்கிட்டருந்து நம்ம போர் விமானங்கள் வாங்கியிருக்கோம், பல வெப்பன் சிஸ்டம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இப்போ குறுகிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை நம்ம நாட்டிலேயே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தேஜஸ் அப்படின்ற போர் விமானத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து தயாரிச்சுட்டு வராங்க. நிறைய ஒரு சுயசார்பு தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு விமானப்படை இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது
மிகையாகாது. இந்திய விமானப்படையினுடைய தலைவர் யாரு, அவருடைய செயல்பாடுகள் மற்றும் பணிகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க ஐயா.
அதாவது இந்திய விமானப்படை 28th தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங், PVSM, AVSM இதெல்லாம் வந்து அவர் வாங்கியிருக்கக்கூடிய வந்து விருதுகள். அமர்பிரீத் சிங் என்பவர் இந்திய விமானப்படையோட தளபதியாக செயல்பட்டு வராரு. இந்திய விமானப்படை முழு கட்டுப்பாடும் அவர் கையில் தான் இருக்குது. இதோட தலைமையகம் பார்த்தோம்னா புதுடெல்லியில் இருக்குது. இந்திய விமானப்படைக்கு தேவையான துணை விஷயங்களையும் அவர் தான் கவனிச்சுட்டு வராரு. அதாவது புதுசு புதுசாக எத்தனை என்னென்ன விமான சேவைகள் இங்கே கொண்டு வந்தது, ஏர்கிராஃப்ட் கொண்டு வரணும், நம்ம விமான என்னென்ன மாதிரியான சேவைகளை வந்து நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து முன்னேற்றணும், இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் தான் கவனிச்சுட்டு வராரு.
ஐயா, இப்ப இந்திய தேசிய மாணவர் படையில, அதாவது தேசிய மாணவர் படையில விமானப்படை பிரிவு எப்ப துவங்கப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது பாத்தீங்கன்னா NCC தேசிய மாணவர் படை அப்படின்றது முதல்ல இதோட நோக்கம் யூனிட்டி அண்டு டிசிப்ளின். இளைய சமுதாயம், நமது இந்தியாவில் இளைஞர் சக்தி வந்து அளப்பெரிய சக்தி. இந்த இளைஞர் சக்தி வந்து வழிதவறி போயிடக்கூடாது, முறையா செயல்படுத்தணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட மத்திய அரசு, மாநில அரசு இரண்டும் இணைந்து இந்த NCC நேஷனல் கேடட் கோர் அப்படின்ற ஒரு அமைப்பை செயல்படுத்துகிறாங்க. இதில் மாணவர்களுக்கு, அதாவது அவங்க முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்வழிப்படுத்துவது, இந்திய பாதுகாப்பு படைக்கு ஆட்களை வந்து தயார் செய்வது, மாணவர்களை வந்து அதை நோக்கி செயல்படுத்துவது, அதுதான் முக்கியமான நோக்கம். 16 ஏப்ரல் 1948 என்சிசி தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2 வருடம் கழித்து ஏப்ரல் 1 1950 என்சிசியில் வந்து ஏர்ஃபோர்ஸ் உள்ள கொண்டு வர்றாங்க, என்சிசி ஏர்விங் கொண்டு வர்றாங்க. இது வந்து இந்தியா பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்காக இருக்கக்கூடிய, அதாவது ஆர்மியா இருக்கட்டும், நேவியா இருக்கட்டும், இல்ல ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகள் இருந்து கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து ஒரு 3 வருடம் என்சிசி மாணவர்கள் நலனுக்காக வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு பள்ளிகள்ல தேசிய மாணவர் படை, குறிப்பா விமானப்படை பிரிவு சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்கு. பள்ளி மாணவர்கள் தேசிய மாணவர் படை பிரிவுக்கு எதனுடைய அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க, அதாவது மாணவர்களுடைய தேர்வு முறைகள் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதாவது மாணவர்களுடைய தேர்வு முறை அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் என்சிசி பள்ளி அளவில் பொறுத்த வரைக்கும் 2 வருடங்கள், 2 வருடங்கள்னா 8ஆம் வகுப்புல சேரலாம், இல்லது 9ஆம் வகுப்பு மாணவர்கள் சேரலாம். அவருடைய உடல் தகுதி, என்சிசியுடைய அத்துணை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளுக்கும் தகுதியாக இருக்கணும், உடல் தகுதி பெற்று இருக்கணும், உடல் குறைபாடு எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான மாணவர்களை தான் தேர்வு செய்வோம். அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேம்ப், நிறைய பயிற்சி முகாம்கள் நடத்துகிறோம். அதாவது சாதாரணமாக ஒரு ஏடிசி கேம்ப், ஏடிசின்றது ஆனுவல் ட்ரைனிங் கேம்ப், ஒரு வருடாந்திற்கு ஒரு முறை நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி முகாம். அதில் அவங்களோட திறமைகள், அதில் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் இருக்குது, ஃபயரிங் இருக்குது, ட்ரில் காம்படிஷன்ஸ் இருக்குது, பெஸ்ட் கேடட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய திறமைகளை வளர்க்கக்கூடிய போட்டிகள் இருக்கு. இதை பொறுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்டிசின்னு சொல்றது ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு அணிவகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முகாம். அதுக்கப்புறம் வாயுசாணி கேம்ப் இருக்கு, ட்ரெக்கிங் கேம்ப், மலையேற்ற பயிற்சி, என்ஐசின்னு சொல்லக்கூடிய தேசிய ஒருமைப்பாட்டு பயிற்சி முகாம் இருக்கு, இபிஎஸ்பி, அப்புறம் லீடர்ஷிப் கேம்ப் நிறைய நடத்துறாங்க, பிஎல்சி, ஏஎல்சி, அது மாதிரி அட்வான்ஸ்டு லீடர்ஷிப் கேம்ப் நடத்துறாங்க, ஃபயரிங் கேம்ப் இருக்கு, ட்ரெக்கிங் கேம்ப், ராக் கிளைம்பிங் கேம்ப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் கேம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய பயிற்சி முகாம்கள் வந்து அவங்களுக்கு நடத்துறாங்க. எல்லா பயிற்சி முகாமையும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமை, அவங்க திறமைக்கு ஏற்றவாறு செலக்ட் பண்ணி நம்ம அந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இருக்கிறதே உயர்ந்தபட்சமா சொல்லக்கூடிய கேம்ப்னு பார்த்தோம்னா ஒய்இபி, இந்த கேம்ப் வந்து யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்தியாக்குள்ள இல்லை, இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய என்சிசி மாணவர்களோட இணைந்து பயிற்சி பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, என்சிசி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க.
ஐயா, இப்ப நிறைய இந்த பயிற்சி முகாம்கள் வந்து நடத்துறீங்க, இந்த தேசிய விமானப்படையில ஒரு பயிற்சி பெறதுக்காக சேரக்கூடிய மாணவர்கள் பயிற்சி முகாமுக்கு முன்னாடி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு, பயிற்சி முகாம்ல பல்வேறு செயல்பாடுகளை கத்துக்கொண்டதன் பின்னாடி அவங்களுடைய செயல்பாடுகள்ல எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது வெரி சிம்பிளா சொல்லலாம், ஒரு மாணவன் என்சிசில சேர்ந்துட்டான் அப்படின்னாலே அவனுடைய முழு திறனும் அப்படியே மாறிடும். அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருக்கான், இப்ப என்சிசி முடிச்ச பின்னாடி எப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த வித்தியாசம் நல்லாவே புரியும். இவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏர்ஃபோர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம், என்சிசி ஏர்விங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கு, டெக்னிக்கல் இருக்கு, நான் டெக்னிக்கல், அதாவது ஃபிளையிங் இருக்கு. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரில் காம், இப்போ அவங்கள உடல் தகுதியை திறனை மேம்படுத்தக்கூடிய அந்த ட்ரில் போன்ற பயிற்சிகள் கொடுக்குறோம், அப்டகிள்ஸ் டென்ட் பிச்சிங் பண்றது எப்படி அந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறோம். அதுபோக ஒரு வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமைக்கு வந்து பசங்க வராங்க, 0.22 அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பன்லேருந்து அடுத்து எஸ்எல்ஆர், எல்எம்ஜி போன்ற நிறைய வந்து கன் இந்த மாதிரியான வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுபோக ஒரு ஏரோ மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏரோ மாடலிங்னா ஒரு ஸ்டாட்டிக், ஒரு மாடலை எப்படி உருவாக்குறது, குட்டி விமானத்தை உருவாக்கி அதை பறக்க வைப்பது, அதில் வந்து சாகசங்கள் செய்ய வைப்பது, இந்த மாதிரியான பயிற்சிகள் அவங்க பெறும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும். நாளைக்கு நம்ம வந்து விமானப்படையில் சேரணும், நம்ம வந்து ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான நிறைய உத்வேகம் கிடைக்கும். ஸோ இப்போ என்சிசி மாணவனுக்கும் சாதாரண மாணவனுக்கும் இந்த ட்ரைனிங்குள்ள வந்துட்டாலே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும், அவனோட நடை உடை பாவனை. அதுபோக அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா என்சிசி பையன் அவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு செய்யக்கூடிய ஒரு தகுதிக்கு வந்துருவான், ஒரு நல்ல மேனேஜிங் கெப்பாசிட்டி அப்படின்றது என்சிசி மூலமா உருவாகுது.
ஐயா, இந்த தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில குறிப்பா இந்திய ராணுவம், இந்திய காவல்துறைக்கு வழங்கப்படக்கூடியது மாதிரியே சீருடைகள் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த சீருடையை பார்த்தாலே இவர் வந்து தேசிய மாணவர் படை மாணவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இந்த தேசிய மாணவர் படைக்கு வழங்கக்கூடிய மாணவருடைய சீருடையினுடைய சிறப்புகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது இப்போ என்சிசி மாணவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு தனிப்பட்ட சீருடை இருக்கு. ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காக்கி கலர் ட்ரெஸ் வந்து அவங்க அணிவாங்க, நேவி எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் அவங்க அணிவாங்க, ஏர்விங்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து லைட் ப்ளூ கிரே கலர் ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். அதாவது இந்த ட்ரெஸ் போடும்போதே அவனை வந்து ஒரு யூனிஃபார்ம் போடுறோம் அப்படின்னாலே அவன் வந்து என்சிசி ஒரு துணை இராணுவ படையாக தான் கருதுறோம். அப்போ அவனும் இந்த என்சிசி மாணவனும் ஒரு துணை இராணுவம் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே வந்துடுறான், தானும் ஒரு இராணுவத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்ற ஒரு மனநிலையை அவன்கிட்ட உருவாக்குறோம். அந்த சீருடை போட்டாலே அந்த சீருடைக்குரிய அந்த இராணுவம் அப்படின்ற மிடுக்கு அவனுக்குள்ள வந்துடும். அது வந்து எந்த தவறான வழிக்கும் போகாம வழி நடத்துறதுக்கு இந்த சீருடை போன்ற விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பயன்படுத்தி வரும்.
ஐயா, இன்னைக்கு இந்திய விமானப்படை பிரிவுல இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய போட்டிகள் எந்தெந்த அளவுல நடக்குது, அதற்கான பரிசுகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்திய விமானப்படை பிரிவு மாணவர்களுக்கு போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல் சொன்ன மாதிரி தான் ஆர்டிசி அப்படின்னு சொல்லுவோம், ரிபப்ளிக் டே கேம்ப். இந்த கேம்புக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் லெவல் காம்படிஷன் நடக்கும். அந்த யூனிட் லெவல் காம்படிஷன் அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அடுத்து குரூப் லெவல் காம்படிஷன் நடக்கும். அடுத்து டைரக்டரேட் லெவல் காம்படிஷன், அதாவது என்சிசியை வந்து இந்தியா முழுக்க 17 டைரக்டரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 17 டைரக்டரேட்டுக்கும் காம்படிஷன் நடக்கும். இது கடைசியாக டெல்லியில் இதுக்கான காம்படிஷன் நடந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு காம்படிஷன் நடக்குது. ஸோ ஒவ்வொரு காம்படிஷன்லையும் இன்னும் மாணவன் மிருகேறிக்கிட்டே போயிட்டு இருக்கான், அவனுக்குள்ள இருக்கிற திறமைகளும் வளர்ந்துக்கிட்டே போகுது. இது போக அடுத்து பார்த்தோம்னா இந்த வாயுசானி கேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். வாயுசானி கேம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரிங் இருக்கு, ஹீட் ஃபயரிங் இருக்கு, ஷூட்டிங் குரூப்பிங் ஃபயரிங் இருக்கு, அதுபோக டென்ட் பிச்சிங் இருக்கு, படிச்சு அதுக்குன்னே டெஸ்ட், சில குறிப்பிட்ட பாடப்பகுதியில் என்சிசி சிலபஸை வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதன் மூலயமா அவனோட தகுதி திறமைகள் வந்து மென்மேலும் முன்னேறிட்டு போகுது. இப்போ இதன் மூலமா பார்த்தோம்னா என்சிசிக்குன்னு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அச்சீவ் பண்ணக்கூடிய கேடட்ஸ்க்கு, என்சிசி கேடட்ஸ்க்கு தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒரு மாணவனுக்கு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி தகுதியான மாணவனை தேர்ந்தெடுத்து ஸ்காலர்ஷிப் பண்ணுறாங்க. அடுத்து கேடட் வெல்ஃபேர் சொசைட்டி ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு மெரிட் ஸ்காலர்ஷிப் தராங்க, அது 6000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். இந்த மாதிரியான கேம்ப்ல காம்படிஷன்ல ஜெயிக்கக்கூடிய மாணவர்களோட திறமையை பாராட்டி, அதுவும் இல்லாமல் அவங்க அகாடமிக்லயும் அவங்க நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த CW ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
ஐயா, இப்ப நீங்க இந்த தேசிய மாணவர் படையினுடைய பயிற்சி ஆசிரியரா இருக்கீங்க, மாணவர்களுக்கு வந்து சிறப்பா வழிநடத்துறீங்க. உங்களை போன்ற ஒரு தேசிய மாணவர் படையில ஒரு பயிற்சி ஆசிரியரா ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் மேற்கொள்ளணும், அதுக்கு என்னென்ன தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நல்ல கேள்வி சார். என்னன்னா தேசிய மாணவர் படையோட ஆசிரியராக ஆகணும் அப்படின்னா ஒரு பள்ளி அல்லது கல்லூரியில ஒரு ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ இருக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம என்சிசி ஆசிரியராக நம்ம மாறலாம். இதற்காக நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா நம்ம யூனிட்ல இருந்துட்டு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு சென்னையில வந்து செக்ரட்டரியட்ல அந்த இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதற்கான பயிற்சி முகாம் நடத்துவாங்க. அந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டு, அதாவது பள்ளி ஆசிரியர்களுக்கு 2 மாதம் தங்கி பயிற்சி எடுக்கணும். இப்போது ஆர்மிக்கும் நேவி அப்படி ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா காம்டியில் பயிற்சி நடக்கும், ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் பயிற்சி நடக்கும். இதே இது ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பயிற்சி நடக்கும். 2 மாத பயிற்சியில் தங்கி அங்கே இங்கே என்சிசி மாணவர்களுக்கு என்ன வகையில் நம்ம பயிற்சி கொடுக்கணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யணும் எல்லாமே நமக்கும் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரில் காம்படிஷன் இருக்கும், அங்கே காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கும். தியரி ஃபுல்லாக படிக்கணும், ஸ்பெஷல் சிலபஸ், காமன் சிலபஸ், இந்த மாதிரியான சிலபஸ் எல்லாம் படித்து பரிச்சு எழுதணும். அதில் பாஸ் பண்ணக்கூடியவங்க தான் வந்து என்சிசி அதிகாரியாக ஆக முடியும். கல்லூரியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 மாதங்கள் இந்த பயிற்சி நடக்கும், அங்கேயே 3 மாதம் தங்கி அந்த பயிற்சியை முடிக்கணும். பயிற்சியை நிறைவு செஞ்சால் நம்ம என்சிசி அதிகாரியாக பொறுப்பேற்கலாம்.
ஐயா, இப்போ பள்ளி மாணவர்களாக இருக்கும் பொழுது என்சிசியில் மாணவர்களாக பயிற்சி பெற்று சான்றிதழ்கள் பெற்றவர்கள் மட்டும்தான் என்சிசிக்கு உயர் அதிகாரியா மாறலாமா, அல்லது என்சிசியில அடிப்படை அந்த பயிற்சி பெறாத, அல்லது என்சிசியில வந்து பயிற்சி பெறணும், என்சிசி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பமுள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே என்சிசி அதிகாரி அல்லது என்சிசி ஆசிரியர் ஆகலாமாங்க ஐயா?
என்சிசியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் என்சிசி ஆசிரியராக தான் சொன்னீங்களா, பள்ளி கல்லூரியில ஆசிரியர் அல்லது பேராசிரியர் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் தனது விருப்பத்தின் பேரில் என்சிசி அதிகாரியா ஆகலாம். அவங்க வந்து படிக்கும் போது என்சிசியில இருந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இருந்தா ஒரு பிளஸ் பாயிண்ட். நம்ம ஏற்கனவே என்சிசியில இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பிஷப் பீபர் கல்லூரியோட என்சிசி மாணவன், நான் என்சிசி ஆர்மி விங்ல இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து எங்க ஸ்கூல்ல என்சிசி ஆர்மி விங்னா டைரக்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஒரு நம்ம பயிற்சி முகம் போகும்போதே நம்ம என்சிசி அதிகாரியா போவோம். இப்போ நான் இருக்கிறது ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற போது எனக்கு வந்து அது டைரக்ட் கமிஷன் வராது. இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க இருக்கக்கூடிய என்சிசி பிரிவில் நீங்கள் ஏற்கனவே இருந்திருந்தீங்கன்னா அதே பிரிவில் போகும்போது டைரக்ட் கமிஷனாக போகலாம். மற்றபடி என்சிசியில் இருந்தவங்க தான் வந்து என்சிசி அதிகாரி ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் என்சிசி அதிகாரி ஆகலாம். முதல் முக்கியமான தகுதி என்னவா இருக்கணும், அவங்க அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவோ அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியராகவோ இருக்கும். விருப்பத்தின் பேரில் அவங்க யார் வேணாலும் என்சிசி அதிகாரியாக வரலாம்.
ஐயா, இன்னைக்கு இந்தியாவினுடைய விமானப்படை பிரிவில் பெண்களுடைய பங்களிப்பு, குறிப்பா பள்ளி மாணவிகள் எந்த அளவு ஆர்வத்தோடு அந்த பயிற்சிகளை மேற்கொள்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகளை நீங்க வழங்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. எல்லா போட்டியிலையுமே பெண்கள் பங்கேற்கிறாங்க, அனைத்து விதமான பயிற்சிகளையுமே பெண்கள் பங்கேற்கிறாங்க. என்சிசியில அந்த பாகுபாடே கிடையவே கிடையாது. என்சிசியில ஒவ்வொரு பள்ளி கல்லூரியில ஆண்களுக்கு நிகராக பெண்களுமே இப்போ பயிற்சி பெற்றுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம விமானப்படை அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபைட்டர் பைலட், ஆண்கள் மட்டுமே ஃபைட்டர் பைலட்டாக இருந்த பட்சத்தில் இப்போ பெண்களும் ஃபைட்டர் பைலட்டாக இருக்காங்க. இப்போ பாவனா காந்த், மோகனா சிங், ஆவணி சதுர்வேதி இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்போ ஃபைட்டர் பைலட்டாக வர்றாங்க. இப்போ பாவனா காந்த் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோகனா சிங் தேஜஸ் போர் விமானத்தை இயக்கக்கூடிய மோகனா சிங் அவர்கள், அப்புறம் ஆவினி சதுர்வேதி Su-30 MKI அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை அவங்க இயக்கிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஆண்களுக்கு நிகர அனைத்து பிரிவுலையுமே இன்னைக்கு பெண்கள் வந்து சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க.
இந்த விமானப்படையில இணையக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சியில உடற்பயிற்சி திறன்கள், குறிப்பா விளையாட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? எப்படிப்பட்ட பயிற்சிகளை விளையாட்டுலயும் சரி பயிற்சிகளாகவும் சரி அவங்களுடைய இந்த உடல் பலன் வலுவாகக்கூடிய அளவுல இந்த பயிற்சிகளை வழங்குறீங்க? அதே போல இந்த விமானப்படையில இணையக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு உணவு முறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னு அவங்களை வழிநடத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் பிடி பரேடு, பிடியில ஒரு நாள் யோகா, ஒரு நாள் வந்து உடற்பயிற்சிகள், உடல் திறனை வளர்க்கக்கூடிய அத்துணை பயிற்சிகளும் ரன்னிங்காக இருக்கட்டும், ஜாகிங்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே சொல்லி தருவாங்க. இந்த உடற்பயிற்சிகள் அனைத்துமே வந்து உடலை வலுப்படுத்துவதற்கான பயிற்சிகள். அதே மாதிரி பரேட்லேயும் அதே தான். பரேடில் நம்ம பரேட் பண்ணும்போது ஒரு கோஆர்டினேஷன், மனசுல எல்லா பேரும் ஒரே கோஆர்டினேஷனாக செய்யும் போது ஒரு அனைவருக்குமான ஒரு ஒருங்கிணைத்தன்மை ஏற்படும், உடல் வலுப்படும், மனம் வலுப்படும். அவங்களுக்கான அத்தனை பயிற்சிகள் எல்லாமே உடலை வளர்க்கும் பயிற்சிகள் தான் தந்துட்ருக்கோம். உணவு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போதைய உணவு முறை அனைவரும் வந்து இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுபோக பேக்கட் ஐட்டம்ஸ் எல்லாமே அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக இவை அனைத்துமே ஒரு சரியான வாழ்வியல் நெறிமுறை அல்ல. நம்ம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது லீடிங் டு கேன்சர் அப்படின்னு சொல்லி பல மருத்துவர்கள் வந்து எச்சரிச்சுட்டு வராங்க. நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான், பசிக்குதா ஒரு கள்ளமிட்டாய் வாங்கி சாப்பிடு, ஒரு எள்ளு மிட்டாய் வாங்கி சாப்பிடு, அதில் என்ன இருக்குது அதை மொதல் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு கள்ளமிட்டாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கடலைப்பருப்பு புரதச்சத்து இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பாகு, அதில் இரும்பு சத்து இருக்குது. இது மாதிரியாக சத்துள்ள அதாவது உணவுகளை வந்து நம்ம வாங்கி சாப்பிடணும். நம்ம பரேட்டில் கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை கொடுப்போம், அதுக்கப்புறம் பயிர் வகைகள் கொடுப்போம். அவங்களுக்கு தேவையான உடலை வளர்க்கக்கூடிய புரதச்சத்து இந்த மாதிரியான சத்துள்ள பொருட்களை தான் நம்ம வந்து இப்போ பரேட்லேயும் கொடுக்குறது. மற்றபடி முன்னாடி என்சிசி அப்படின்னாலே புரோட்டா அப்படின்னு இருந்துச்சு, இப்போ மேக்ஸிமம் புரோட்டாவில் அவாய்ட் பண்ணிட்டாங்க. கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான சத்துள்ள உணவுகளை தான் கொடுத்துட்ருக்குறாங்க.
நம்மளுடைய இந்திய விமானப்படை பிரிவில் என்சிசியில் தேசிய மாணவர் படையில் விமானப்படை பிரிவில் பயிற்சி பெற்ற சான்றிதழ் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இந்திய விமானப்படை பிரிவில் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு முன்னுரிமை தரக்கூடியதாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஓகே, சான்றிதழ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், என்சிசி பள்ளி அளவில் வந்து ஏ சான்றிதழ் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுக்குறோம். அதாவது பள்ளியில் 2 வருடம் என்சிசியில் அவன் பங்கு பெற்று அந்த என்சிசியில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு சென்று பயிற்சி பெற்று உள்ள மாணவனுக்கு அந்த 2வது வருட இறுதியில் ஏ சான்றிதழ் தேர்வு வைப்பாங்க. ஏ சான்றிதழ் தேர்வு தேர்ச்சி பெற்றுட்டுருக்கான் அப்படின்னா அடுத்து கல்லூரிகள் செல்லும்போது கல்லூரியில் 3 வருடம், 2வது வருடம் பி சான்றிதழ் தேர்வும், 3வது வருடம் சி சர்டிஃபிகேட் சி சான்றிதழ் தேர்வும் அவங்களுக்கு நடைபெறும். இந்த சான்றிதழ்கள் அனைத்துமே வந்து அவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு இராணுவத்திற்கு செல்லும்போது வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ஆஃபீஸர் லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் ஒரு ஒவ்வொரு வருடமும் ஒரு 64 என்சிசி மாணவர்களுக்கு அவங்க நடத்தக்கூடிய அந்த வருடாந்திர தேர்ச்சி முறையில் ஒரு 64 என்சிசி மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. நேவியில் வந்து டீம் ஒரு பேட்ச் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு, அதாவது பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அதில் 6 பேத்துக்கு வந்து என்சிசி சான்றிதழ் உள்ளவங்களுக்கு அவங்க வந்து அதில் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்ஃபோர்ஸில் ஒரு பயிற்சி வேலைவாய்ப்பு ஆஃபீஸர் லெவல் தேர்வுலையும் 10% வந்து என்சிசி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. என்சிசி மாணவர்கள் வந்து ஒரு 10% பேர் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி, அதாவது என்சிசி சி சான்றிதழ் உள்ள மாணவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு. இந்த ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் இல்லை, யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தி அதுலேருந்து செலக்ட் ஆகி வர்றவங்களே, இப்போ சிடிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஆஃப்கட் எக்ஸாம் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் செலக்ட் ஆகி வரக்கூடிய மாணவர்களை வந்து அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு அழைப்பாங்க. என்சிசியில் உள்ள மாணவர்களுக்கு அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வை வந்து இவங்க விட்டுடுறாங்க. நேரடியாகவே எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் மூலமாக போகலாம். எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், ஒரு 5 நாள் வந்து அந்த இன்டர்வியூ நடக்கும். அதற்கான முழு தகுதியும் திறமையும் வளர்த்துக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக ஒரு அதிகாரியாக கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுபோக அக்னிபாத் அப்படின்னு எடுக்கக்கூடிய இப்போ அந்த டீம்ல பார்த்தோம்னா என்சிசி சி சர்டிபிகேட் உள்ள மாணவர்களுக்கு போனஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க.
ஐயா, இவை தவிர இந்திய தேசிய மாணவர் படையில விமான படைப்பிரிவு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
அதாவது விமானப்படை பிரிவு மாணவர்கள் அப்படின்னாலே எவ்வளவோ அட்வான்டேஜஸா இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க என்சிசியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நம்ம விமானத்தை கண்ணில் பார்த்துருக்கோம், அனைவருமே விமானத்தை வந்து நம்ம ஓட்டக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு ஃபைட்டர்ஸின் பைலட் ஆகணும் அப்படின்னா அது மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய 310 ஏர் ஸ்குவாட்ரன் டெக் என்சிசி திருச்சியில் உள்ள எங்கள் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த விமானத்தில் நீங்கள் உட்காந்து ஓட்டுனீங்கன்னா, அந்த விமானத்தை நீங்கள் இப்போ செலுத்துனீங்கன்னா அதுக்கு என்ன அனுபவம் கிடைக்குமோ அதை அந்த சிமுலேட்டர் மூலியமாக பெற முடியும். இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் அந்த பயிற்சியை வழங்கிட்டு வர்றாங்க, இந்த சிமுலேட்டர் மூலியமாக அதுக்கான பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்தளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பர்சனலாக போய் ஒரு விமானத்தை பழகி அதுக்கான லைசன்ஸ் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு அதோட அனுபவம் நமக்கு கிடைக்குதுன்றும்போது இது ஒரு உந்துதல் அமையும். ஸோ அதன் மூலமாக நம்ம படித்தோம் அந்த எக்ஸாம் நம்ம ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு உத்வேகம் ஏற்படும். அந்த ஆஸ்காட் எக்ஸாமுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு விமானப்படை பிரிவில் ஒரு சோல்ஜராக போய் ஜாயின் பண்ணுறாங்க, அதாவது ஏர்மனாக போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயுமே தமிழ்நாட்டு மாணவர்கள் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம இது எப்படி இதை சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பல அதிகாரிகள் வந்து முயற்சி போய் எங்கள்லேயுமே எங்களுடைய கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் எங்களுக்கு வலியுறுத்திட்டு தான் வராங்க. ஒன்றுமே இல்லை, 10th முடித்தோடனே 11th ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு குரூப்பில் கண்டிப்பாக என்ன வேணும், மேக்ஸ் வேணும், ஃபிசிக்ஸ் வேணும், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 இருந்தாலே போதும், ஒரு 70 மார்க் தேர்வு நடக்கும். இந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இந்த ஜாப்ல போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு 12th முடித்த உடனே 19 வயசில் ஒரு அரசு வேலைக்கு போகிறோம், அதுவும் விமானப்படை பிரிவில் போகிறோன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஸோ மாணவர்கள் தயார்படுத்த வேண்டியது ஒரே விஷயம்தான், ஃபஸ்ட்டு குரூப் எடுங்க. அதனால் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது டெக்னிக்கல் பிரான்ச் போகணுன்னா ஃபஸ்ட்டு குரூப் எடுங்க. ஃபஸ்ட்டு குரூப்பில் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 பாடத்தில் வெல்யூஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் விமானப்படை பிரிவில் வேலைக்கு சேர முடியும். அதுபோக மற்ற ட்ரேடில் ஃபஸ்ட்டு குரூப் இல்லாமலும் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதிலே டீச்சர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இருக்குது, மியூசிசியனுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் விமானப்படை பிரிவு. முயற்சி செய்தால் கண்டிப்பாக சாதிக்கலாம்.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய இந்திய விமானப்படை தினத்தில் இந்திய விமானப்படை அப்படின்னா என்ன, அதனுடைய தலைவர் யாரு, குறிப்பா தேசிய மாணவர் படையில விமானப்படை பிரிவு எப்ப துவங்குச்சு, அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் என்ன, பயிற்சி அனுபவம் பெற்ற பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை முறை எந்த அளவுல இது சிறப்பா இருக்கு அப்படிங்கறத குறித்து மிகச் சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புளை நேர்கள் சார்பா இன்றைய இந்திய விமானப்படை தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கொடுங்க ஐயா.
அனைவருக்கும் எங்களது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும், எங்களது 310 ஏர் ஸ்குவாட்ரன் டெக் ஃபேமிலி சார்பாகவும், ஒவ்வொரு விமானப்படை பிரிவில் சேவையாற்றக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த விமானப்படை தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த விமானப்படை தினத்தில் சிறப்பித்ததற்கு FM நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சு.
நேர்களே, இதுவரை இந்திய விமானப்படை மாணவர்கள் அமைப்பும் செயல்பாடும் குறித்து திரு மணிகண்டன் அவர்கள் பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கியதற்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.